أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. خلق الإنسان علمه البيان. الشمس والقمر بحسبان. والنجم والشجر يسجدان. والسماء رفعها ووضع الميزان. ألا تطغوا في الميزان. وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام. فيها فاكهة والنخل ذات الأكمام. والحب ذو العصف والريحان. فبأي آلاء ربكما تكذبان.
نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن استنى بسنته واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يحبون أن تشيء الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. وقال أيضا: والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اقتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. وقال النبي صلى الله عليه وسلم: كل المسلم على المسلم حرام دمه وماله وعرضه. أو كما قال عليه الصلاة والسلام. إلا بحلم ولكي بدأي تعلم شر واللمي مك الله سبحانه وتعالى أرونيك أوريتاه. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துக்களிலே முக்கியமான இரண்டு நியமத்துக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன் நாஸ், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன, அந்த நியமத்துக்களை அனுபவித்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையிலே அதை அனுபவிப்பதிலே மனிதன் குறை செய்து அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படியென்றால் அந்த இரண்டு நியமத்துக்களையும் நாங்கள் அனுபவிக்கின்றோம், ஆனால் அது அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முரணாக இருப்பதனால் அல்லாஹ் அந்த நியமத்துக்கள் மூலமாக இந்த உலகத்தில் நாங்கள் எதை சாதிக்க வேண்டும் என விரும்புகின்றானோ அதையும் நாங்கள் சாதிக்காமல் அந்த நியமத்துக்களின் பிரதிபலனாக மறுமையில் நாங்கள் எவற்றை அடைய வேண்டும் என அல்லாஹ் விரும்புகின்றானோ அவற்றையும் அடையாமல் நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக நஷ்டவாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நியமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மின நாஸ், இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன, அதிலே மிக அதிகமான மனிதர்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அந்த இரண்டு நியமத்துக்களும் எதுவென்றால் அஸ்ஸஹத்து வல் ஃபராக், உடல் ஆரோக்கியமும் ஓய்வும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த இரண்டு நியமத்துக்களில் ஓய்வு என்பதை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். ஓய்வு என்பதை எடுப்பதை விட அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது அவன் தாய் வயிற்றிலிருந்து இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து அவன் கபருக்கு செல்லும் வரைக்குமான அவனுடைய வாழ்க்கை என்பது வருடங்களால், மாதங்களால், வாரங்களால், நாட்களால், மணித்தியாலங்களால், நிமிடங்களால், வினாடிகளால் நிறைந்த ஒரு பையாக தான் இருக்கின்றது அவனுடைய வாழ்க்கை என்பது. மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிமிடம் செல்கின்றது என்றால் அவனுடைய வாழ்க்கை ஒரு நிமிடம் கழிந்து விட்டது. அவனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் ஒரு பகுதியை செலவு செய்து விட்டான். அந்த நிமிடங்களோ வினாடிகளோ நாட்களோ அவனை மீண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சந்திக்கப் போவதில்லை. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை சந்தித்துவிட்டு தாண்டி செல்லக்கூடிய இந்த நேரத்தை, நிமிடங்களை பற்றித்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், இப்னு ஆதம் இன்னமா அந்த அய்யாம், மனிதனே நீ என்பது சில நாட்கள் தான். உனது உடம்பு நீ அல்ல, உனது பொருளாதாரம் நீ அல்ல, உனது செல்வாக்கு நீ அல்ல, உனது செல்வம் நீ அல்ல. நீ என்பது, மனிதன் என்பது சில நாட்கள். குல்லமா தஹப யௌமுன் தஹப பஅதுக, உனது வாழ்க்கை என்ற அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் போகும் பொழுது நீ சிறிது சிறிதாக அழிந்து கொண்டிருக்கின்றாய். அந்த நாட்கள் என்பது எமது கரங்களுக்கு ஒரு 4 வருடங்களாம், தலைக்கு ஒரு 10 வருடம் என்றும், காலுக்கு 10 வருடம் என்றும் வைக்கப்பட்டு 10 வருடம் போகும் பொழுது எங்கள் அந்த உறுப்புகள் செல்வதாக இருந்தால் எவ்வாறு நாங்கள் இறுதியிலே எமது உறுப்புகளை இழந்து நாம் முற்றாக அழிந்து விடுகின்றோமோ அதே போன்றுதான் இந்த காலங்கள், நிமிடங்கள், வாரங்கள் எம்மை விட்டு போகும் பொழுது நாங்கள் சிறிது சிறிதாக அழிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது வெற்றுடலோடு எம்மை அனுப்பவில்லை. பல திட்டங்களை நீ நிறைவேற்ற வேண்டும், இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டுமாக இருந்தால் உனக்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும், உனக்கு ஒரு முதலீடு வேண்டும். அந்த முதலீடு என்ன? அந்த முதலீடு தான் மனிதனை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ற முதலீட்டை வைத்து நீ ஒரு நல்ல வியாபாரத்தை செய்யலாம். அந்த வியாபாரம் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யப்படக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், அல்லது இந்த முதலீட்டை வைத்து நீ அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தக்கூடிய ஷைத்தானுக்கு விருப்பமான ஒரு வியாபாரத்தையும் நீ செய்ய முடியும். எவ்வாறோ உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலீடு, அந்த முதலீட்டில் தான் நீ வாழ்க்கை என்ற அந்த 60 வருடத்துக்குள் நீ செய்யக்கூடிய அனைத்து திட்டங்களையும் ஒரு வியாபாரமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய். எத்தனையோ திட்டங்கள் நம்மிடத்தில் இருக்கின்றன. ஒருவன் படித்து பட்டம் பெறுகின்றான் என்றால் அதற்கும் அவனுக்கு முதலீடு கொடுக்கக்கூடியது, அதற்கும் அவன் முதலீடு செய்யக்கூடியது அந்த வாழ்க்கையை தான். ஒருவன் நல்ல குழந்தைகளை வளர்த்து அவன் அந்த குழந்தைகள் ஒழுங்காக வளர்ந்து விட்டால் அவன் சந்தோஷப்படுகின்றானா? அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு அவனுக்கு முதலீடாக அமைந்தது அந்த நேரங்கள் தான், நிமிடங்கள் தான். அவன் உலகத்திலே மிகப்பெரிய வியாபாரியாக மாறுகின்றானா? அதற்கும் அவனுக்கு முதலீடு எது? இந்த நேரங்களும் நிமிடங்களும் தான். ஆகவே இந்த நேரங்களும் நிமிடங்களும் தான் மனிதன். இதனால் தான் எமது உள்ளம் ஒவ்வொரு வினாடியும்
டிக் டிக் என ஒழித்துக் கொண்டிருப்பதை போன்று கடிகாரங்களும் அதே ஓசையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது என்றால், அந்த கடிகாரங்கள் மனிதனுக்கு கூறுகின்றது, உனது இதயம் துடிப்பதை போன்று நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய அந்த காலங்கள் போய்கொண்டிருப்பதை போன்று நீ மெல்ல மெல்ல அழிந்து கொண்டிருக்கின்றா என்பதைத்தான் உனது இதயத்தை போன்று நானும் டிக் டிக் என கூறிக்கொண்டிருக்கின்றேன் என எமக்கு கடிகாரங்கள் உணர்த்துகின்றது. இதை அரபு கவிஞர் ஒரு அழகாக கூறுகின்றார். தக்காத்து கல்பில் மர்இ காயிலத்துல் லஹு இன்னல் ஹயாத தக்காயிக்கும் வசவானி ஃபர்ஃபஅ லி நஃப்ஸிக பஅத மௌதிக விக்ரஹா ஃபதிக்ரு லில் இன்ஸானி உம்ருன் ஸானி. தக்காத்துல் மர்இ காயிலத்துல் லஹு, மனிதனுடைய இதய துடிப்பு அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது, இன்னல் ஹயாத தக்காயிக்கும் வசவானி, வாழ்க்கை என்பது வினாடிகளும் நிமிடங்களும் தான் என அவனுடைய இதய துடிப்பு அவனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மனிதனே, ஃபர்ஃபா லி நஃப்ஸிக பஅத மௌதிக திக்ரஹா, உனக்காக உனது மரணத்துக்கு பின்னால் ஒரு நல்ல புகழை இந்த உலகத்தில் நீ சேகரித்து சென்றுவிடு. மனிதன் வாழ்ந்து விட்டு சென்றதற்கு பின்னால் அவனுடைய புகழ் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அது அவனுக்கு இரண்டாவது கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்றது என மிக அழகாக நேரம் எவ்வளவு முக்கியமானது என்பதை அழகாக கூறி காட்டுகின்றார். ஆனால் உலகத்திலே நாம், குறிப்பாக இந்த முஸ்லிம் சமூகம், மிகவும் அற்பமாக செலவழிக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் பைசாக்களை விட, ரூபாக்களை விட, ரியால்களை விட மிகவும் அற்பமாக முஸ்லிம் சமூகம் செலவு செய்யக்கூடியது எதை? இந்த நேரத்தை தான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 50-60 வருடம் என்ற அந்த முதலீட்டை தான் மிகவும் அற்பமாக செலவு செய்து கொண்டிருக்கின்றான். எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் செலவு செய்து கொண்டிருப்பது இந்த நேரத்தை தான். அல்வக்து அன்ஃபஸு மா உனீத பிஹிஃப்ளிஹி, நீ சேமிக்க வேண்டும் என மிகவும் கரிசனை செய்ய வேண்டியது நேரம் தான். ஆனால் வாராஹு அஸ்ஹலமா அலைக யதீஉ, உன்னிடத்திலே மிகவும் அற்பமாக எந்த விதமான பெருமதியும் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கக்கூடியதும் இந்த நேரம் தான் என இந்த நேரத்துடைய பெருமதியை உணர்ந்தவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நாம் இன்று உலகத்திலே கீழாக இருக்கின்றோம் என்றால், எம்மை விட ஏனைய சமூகங்கள் முன்னேறி இருக்கின்றார்கள் என்றால், அதிலே எம்மை பார்த்து நீட்டப்படக்கூடிய அந்த குறை விரல்களில் முக்கியமாக இந்த நேரத்தை நாங்கள் கவனிக்கவில்லை என்பதும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக நாங்கள் எமக்கு முன்னே நாங்கள் வைத்துக் கொள்ள முடியும். இஸ்லாம் இந்த நேரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் என்றால், உலகத்திலே வேத நூலாக ஒரு சமூகத்துடைய வழிகாட்டியாக அந்த சமூகம் பின்பற்றி வாழ வேண்டும் என்றிருக்கக்கூடிய ஒரு வேத நூல் குர்ஆனை விட நேரத்தின் முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு வேத நூல் உலகத்திலே இல்லை. அல் குர்ஆன் எவ்வளவு அழகாக இந்த நேரத்தை பற்றி கூறுகின்றது. வஸஹர லக்குமுல் லைல வன்னஹார், உங்களுக்கு இரவையும் பகலையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி தந்திருக்கின்றான். அதே போன்று அந்த நேரத்தை காட்டக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றோம் என அல் குர்ஆன் கூறுகின்றது. அந்த இரவும் பகலும் என்பது ஒரு பொருள் அல்ல, இரவும் பகலும் என்பது எமது சொத்து செல்வம் அல்ல, இரவும் பகலும் என்பது நிமிடங்களாகவும் வினாடிகளாகவும் மணித்தியாலங்களாகவும் நாங்கள் கருதக்கூடிய அந்த நேரம் தான் இரவும் பகலும் என்பது என்றால், அந்த நேரத்தை அல் குர்ஆன் எவ்வளவு பெருமதி வாய்ந்ததாக கூறியிருக்கின்றான். சொத்துக்களை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றேன் என கூறுவதற்கு பதிலாக, வானத்தை வசப்படுத்தி தந்திருக்கின்றோம் என கூறுவதற்கு பதிலாக, உங்களுக்கு இரவையும் பகலையும் நேரத்தை வசப்படுத்தி தந்திருக்கின்றோம் என அல் குர்ஆன் கூறுகின்றது. அது மட்டுமா, வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா இந்த சத்தியத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பெருமதியான பொருட்களை எல்லாம் விட்டுவிட்டு, எமது விரல்களால் எட்டி பார்க்க முடியாத வானத்தை விட்டுவிட்டு, இந்த மலைகளை எல்லாம் சமுத்திரங்களை எல்லாம் விட்டு விட்டு அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான், காலத்தின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக, சுபஹின் மீது அதிகாலையின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, எத்தனை சத்தியங்கள் அல்லாஹு தஆலா இந்த நேரத்தை உணர்த்துவதற்காக கூறியிருக்கின்றான். இத்தனை சத்தியங்களையும் அல்லாஹு தஆலா இந்த நேரத்தை உணர்த்துவதற்காக அன்றி வேறு எதற்காக செய்திருக்கின்றான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு 5 சந்தர்ப்பங்கள் வந்துவிடும். அந்த 5 சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் உங்களுக்கு நியமத்தாக அருளாக கொடுக்கப்பட்ட 5 சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முதுமை வருவதற்கு முன்னால் வாலிபர்களே, உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை பயன்படுத்திக் கொள். சோழிகள் உனக்கு வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள். மரணத்துக்கு முன்னால் உனது வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த பொன்மொழி ஹாக்கிமிலே வருகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 5 விடயங்கள் கூறப்பட்டாலும் இந்த 5 விடயங்களில் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் விட்டு மற்ற 3 நீங்கள் எடுத்து பாருங்கள். ஷபாபக கபுல ஹரமிக், முதுமைக்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள் என்றால், வாலிபம் என்பது ஒரு காலம், ஒரு பருவம். அதேபோன்று உனக்கு சோழி வருவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள் என்றால், ஓய்வு என்பது நிமிடங்கள், காலம். மரணத்துக்கு முன்னால் வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள் என்றால், வாழ்க்கை என்பது காலம். ஆகவே காலத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கோணத்திலே காலத்தை பயன்படுத்திக் கொள், காலத்தை பயன்படுத்திக் கொள், இந்த நேரத்தை நிமிடங்களை பயன்படுத்திக் கொள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், இந்த காலத்தின் பயன்பாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார்கள், ஐயுன் நாஸி கைர், மனிதர்களில் சிறந்தவன் யார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருக்கு நீண்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டு அவனுடைய செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கின்றதோ அவன் தான் உலகில் சிறந்தவன் என கூறினார்கள். அப்படியாக இருந்தால் உலகத்தில் மிகவும் மோசமானவன் யார், கெட்டவன் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், மன் தால உம்ருஹு வ ஸா அமலுஹு, யாருக்கு நீண்ட வாழ்க்கை கொடுக்கப்பட்டு அந்த முதலீட்டிலே மோசமான செயல்களை செய்கின்றானோ அவன் தான் உலகத்தில் மிகவும் மோசமானவன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த பொன்மொழி முஸ்லிமிலே வருகின்றது. அப்படியாக இருந்தால் மனிதனுடைய பெருமதி என்பது எத்தனை வருடங்கள் வாழ்ந்தான் என்பதிலே பெருமதி இல்லை, அது அளவுகோல் அல்ல. 60 வருடம், 100 வருடம் வாழ்ந்து விட்டேன் என்பது மனிதனுக்கு பெருமை தருவது அல்ல. மனிதனுடைய பெருமையை அளப்பது எதன் மூலமாக என்றால், 50 வருடத்தில் என்னதை சாதித்திருக்கின்றாய், 30 வருடம் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 100 வருட வாழ்க்கையை விட சிறந்ததாக இருக்கலாம். அந்த கொடுக்கப்பட்ட அந்த முதலீடான அந்த காலத்துக்குள் நல்ல விடயங்களை செய்திருந்தால் அந்த 30 வருட வாழ்க்கை என்பது பல 100 வருடங்களை விட சிறந்ததாக இருக்கலாம். மனிதனுக்கு வாழ்க்கையிலே எந்த இடத்திலே அவன் இருக்கின்றான், எந்த இடத்திலே இருக்க வேண்டும், குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எவ்வாறாவது வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பதற்கு மாற்றமாக இவ்வாறு வாழ வேண்டும் என ஒரு அழகான வாழ்க்கை திட்டம் கொடுக்கப்பட்டவர்கள் எங்கே இருக்க வேண்டும் என அலி அலி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு முஸ்லிம் 3 இடத்திலே தவிர நாலாவது ஒரு இடத்தில் அவன் இருக்கக்கூடாது என அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஒன்று, அவன் தனது வாழ்க்கைக்கு உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது மறுமைக்காக அவன் உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், அல்லது ஹலாலான இன்பங்களை உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த மூன்றை தவிர மனிதன் எங்கிருந்தாலும் அவன் நஷ்டவாளிகள் என அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, வாழ்க்கை என்பது வினாடிகள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இஸ்லாம் எவ்வளவு தூரம் இந்த நேரத்தில் அக்கறையாக இருக்கின்றது என்பதை பார்த்தோம். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இந்த நேரத்தை அவன் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அவன் எவ்வாறு இந்த நேரத்தை பற்றி அவனுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி கூறும் பொழுது, சிறு குழந்தைகள் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் வளரும் பொழுதே அவர்களுக்கு இந்த நேரம் என்பது மகனே உனது சொத்து, நீ பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான சொத்து இந்த காலம் தான், நேரம் தான் என்பதை அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும். குழந்தைகள் தனது விளையாட்டு பொருட்களை எடுத்து விளையாடும் பொழுது அந்த விளையாட்டு பொருட்களில் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் ஆர்வத்தை போன்று அவர்கள் வளர வளர அவர்களுக்கு இந்த நேரத்திலும் ஆர்வத்தை ஊட்டுவது பெற்றோருடைய கடமையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், காலத்தை சாதாரணமாக நாங்கள் பார்க்க கூடாது. காலத்தின் மீது நமக்கு ரோஷம் ஏற்பட வேண்டும் எப்படி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தனது மனைவி மீது யாராவது கை வைத்து விட்டால் அவனுக்கு எவ்வளவு ரோஷம் வருமோ, தனது சகோதரி, தனது தாய், தனது மகளுடைய மகள் மேனியிலே ஒருவன் கை வைத்து விட்டால் இவனுக்கு எவ்வளவு ரோஷம் வருகின்றதோ அதை விட அப்பால் அவன் இவனுக்கு ரோஷம் வர வேண்டும் இந்த நேரத்திலே யாராவது கை வைத்து விட்டால். ஏன், நேற்று என்பது அவனை பொறுத்தவரையிலே, மனிதனை பொறுத்தவரையிலே மாண்டுவிட்ட மனைவி, நேற்று என்பது இறந்துவிட்ட மனைவி, அல்லாஹ்விடத்திலே அவள் போராடுவாள், மன்றாடுவாள், என்னை அநியாயமாக வதைத்தாள் என மனிதனை பற்றி அந்த நேற்று அல்லாஹ்விடத்திலே முறையிடும். நாளை என்பது அவனுடைய கையிலே இல்லை. நாளைக்கு உரிமை கொண்டாடுவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஆயிரம் பேர் இருப்பார்கள், ஆகவே அது உனது சொத்து அல்ல. இன்று இந்த நிமிடம் இது மட்டும் தான் உனக்கு இருக்கக்கூடியது. இதுதான் நீ உனது மனைவியை பாதுகாப்பதை போன்று, தாயை பாதுகாப்பதை போன்று, மகளை பாதுகாப்பதை போன்று இந்த நிமிடத்தை தான் நீ பாதுகாக்க வேண்டும். இந்த நிமிடத்திலே யாராவது விரல் வைக்க வந்துவிட்டால் உனக்கு ரோஷம் வருகின்றதா? அப்படியாக இருந்தால்தான் நாங்கள் நேரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேரம் என்பது எம்மை கடந்து செல்லும் பொழுது அது வெற்றுத்தானாக வருவதில்லை, எதுவும் இல்லாமல், உள்ளீடு இல்லாமல் வருவதில்லை. மாற்றமாக ஒவ்வொரு நிமிடமும் எம்மை தாண்டி வரும் பொழுது பல கடமைகளை சுமந்துதான் வருகின்றது. அந்த கடமைகளை நாம் ஆற்றியாக வேண்டும். வெறுமனே நிமிடங்கள் எம்மை கடந்து போவது அல்ல, அந்த நிமிடங்கள் எம்மிடத்திலே பல கடமைகளை, ஒரு நாள் நம்மை கடந்து செல்கின்றது என்றால் அந்த நாளுக்குள் நாம் பல தொழுகைகளை நிறைவேற்றியாக வேண்டும். நாங்கள் குர்ஆனை ஓதியிருக்க வேண்டும், எமது தொழிலை நாங்கள் செய்திருக்க வேண்டும், இன்னும் எத்தனையோ கடமைகளை நாங்கள் செய்திருக்க வேண்டும் என்றால் நிமிடம் பொழுது எம்மிடத்தை கடமைகள் உணர்த்தித்தான் செல்கின்றன. அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அந்த நிமிடங்கள் நாளை கியாமத் நாளில் எமக்கு எதிராக மாறாது. நாங்கள் சொல்ல முடியாது. ஆகவே நாளை என்பது வருவதற்கு முன்னால் நாளையை நான் எவ்வாறு வரவேற்க போகின்றேன் என இன்று எம்மிடத்தில் ஒரு திட்டம் இருக்கின்றது என்றால், நாளை எம்மை கடமைகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக முகமன் கூறி வரவேற்போம். எம்மிடத்தில் ஒரு திட்டம் இல்லை. நாளையை எவ்வாறு நாங்கள் வரவேற்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு வரைவு எம்மிடத்தில் இல்லை என்றால், நாளையை நாங்கள் வரும் பொழுது அந்த நாளை எம்மிடத்தை வரும் பொழுது முகம் துளித்து வருகின்றது. என்னை நாசமாக்க போகின்றானே, 24 மணித்தியாலங்கள் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நாசமாக போகின்றதே என்று அந்த 24 மணித்தியாலங்களும் என்னை முகம் துளித்து தாண்டி செல்கிறது. ஒருமுறை ஆமிர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு மனிதர் கூறுகின்றார்கள், ஆமிரே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கலைப்போமே வாருங்களே என கேட்கும் பொழுது ஆமிர் இப்னு கைஸ் என்ன கூறுகின்றார்கள், சூரியனை பிடித்துக் கொள்ள உன்னோடு கதைக்கு தயாராக உன்னால் சூரியனை பிடித்து நிறுத்தி எனது காலத்தை உன்னால் பாதுகாத்து தர முடியுமாக இருந்தால் கதைக்கு தயாராக இருக்கின்றேன். உன்னால் எனது காலத்தை பாதுகாத்து தர முடியாதா, இந்த காலத்துக்காக உனக்காக இந்த காலத்தை நான் அர்ப்பணிக்க தயாராக இல்லை என்பதை தான் அந்த ஆமிர் இப்னு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்பூலுன் ஃபீஹி மா கஸப்த். இந்த நியமத்திலே நேரம் ஓய்வு என்ற நியமத்திலே அதிகமானவர்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக ஏமாளிகளாக அனுபவிக்க தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கூறினார்கள், எம்மை போன்றவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலங்களை தனது உலகத்திற்கும் பயனில்லாமல் மறுமைக்கும் பயனில்லாமல் குடும்ப வாழ்க்கைக்கும் எந்த விதமான அர்த்தம் இல்லாமல் கழிக்கின்றார்கள் என்றால் நாம் தான் அந்த மக்பூல்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எமது முன்னோர்கள் நாம் யாரை வைத்து நாங்கள் எமது வரலாற்றை நாங்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் மிக தெளிவாக நாம் எவ்வளவு தூரம் பின்னோக்கி இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அவர்களுடைய வாழ்க்கை என்பது 60 வருடங்கள், 50 வருடங்கள், 70 வருடங்கள் என்ற அந்த அளவுகளை கடந்த வாழ்க்கையாக நாங்கள் யாரையெல்லாம் இமாம்களாக நாங்கள் போற்றுகின்றோமோ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எத்தனை வருடம் வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் உடலோடு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு 60 வருடமாக இருந்தால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் புகழோடு. நாளை வாழ்வார்கள், கியாமத்து நாள் வரைக்கும் இந்த முஸ்லிம் சமூகம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் உடலோடு வாழ்ந்த வாழ்க்கை 60 வருடமாக இருக்கலாம், புகழோடு வாழ்ந்த வாழ்க்கை தான் அவர்கள் அந்த புகழை எங்கிருந்து பெற்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை படைக்கும் பொழுது 2 கரங்களையும் கால்களையும் கொடுத்ததை போன்று அவர்கள் பிறக்கும் பொழுது புகழோடு பிறக்கவில்லை. பிறக்கும் பொழுது அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த முதலீடு என்ற இந்த நேரத்தையும் காலத்தையும் தான் அவர்களுக்கும் கொடுத்தான் எங்களுக்கும். அந்த முதலீட்டை நாம் காலால் உதைத்து உதாசியம் செய்துவிட்டோம், அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள், இன்று வரைக்கும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 81 வருடம் வாழ்ந்தார்கள். அவர்கள் தஃப்ஸீரில் மாத்திரம் எழுதியதை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஒரு நாளைக்கு 18 அல்லது 19 பக்கம் தொடர்ந்து எழுதியிருக்கிறார்கள். இதற்கு மேலால் அவர்கள் கற்றுக் கொடுத்த அவர்களால் அவர்களிடம் கற்றுக்கொண்ட மாணவர்கள் தொகை என்ன, அவர்கள் எழுதிய ஏனைய புத்தகங்களுடைய தொகை என்ன, இவைகளை எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை. அவருடைய அந்த வாழ்க்கை அலங்கரித்தது எதன் மூலமாக என்றால் இந்த நேரத்தை பயன்படுத்தியதன் மூலமாகத்தான். இதே போன்று நான் சுயூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து பாருங்கள், அவர்கள் விரல்கள் தொடாத எந்த கலையும் இல்லை என்ற அளவுக்கு குத்துகை எடுங்கள் அவருக்கு ஒரு கிதாப் இருக்கும், ஒரு கிதாப் இருக்கும், ஹதீஸை எடுங்கள் அவருக்கு ஒரு கிதாப் இருக்கும், எந்த துறையையும் குத்தி வைக்காத அளவுக்கு எல்லா துறையிலும் அவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் என்றால் அவருடைய 50 வருட வாழ்க்கையிலே அவர்கள் சாதித்தது என்ன. அதே போன்று ரசாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய அக்கைதாவிலே பல பிள்ளைகள் கோளாறுகள் இருக்கின்றன. அவர்கள் இந்தியாவிலே கொண்டு வந்த ஹதீஸ்கள் மௌதுவான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அவர்கள் இஹ்யாவை மாத்திரம் எழுதவில்லை, ஃபிக்ஹிலே ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார். அதே போன்று உசூல் ஃபிக்ஹிலே மிக அருமையான ஒரு கிதாபை எழுதியிருக்கின்றார். இவை அனைத்தும் ஒன்றை பார்த்து நேராக எழுதவில்லை, மாற்றமாக அவர்கள் சிந்தித்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது, ஆய்வு செய்தார்கள். இந்த ஆய்வுக்கு பின்னால் எல்லாம், அவருடைய மாணவர்களுக்கு போதித்ததற்கு பின்னால் எல்லாம் இவர்கள் இவ்வளவு தூரம் எழுதியிருக்கின்றார்கள் என்றால், ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை போன்று மூன்று மடங்கு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தால் தான் இவற்றை எழுத முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு பிரயோஜனமாக அமைந்ததை போன்று இன்று எமக்கு பிரயோஜனமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, காதி இப்ராஹிம் இப்னு ஜர்ராஹ் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவருடைய மாணவர், அபு ஹனீஃபா இமாமுடைய மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்கள் இவர்கள். இவர் ஒரு சந்தர்ப்பத்திலே தனது ஆசிரியர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்ப்பதற்கு போகின்றார்கள். மரணப்படுக்கையிலே இருக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பம், மரண படுக்கையிலே தனது ஆசிரியர் இருக்கின்றார்கள், அவர்களை சந்திக்க செல்கின்றார்கள் மாணவன். சந்திக்க போன பொழுது அவர்கள் மயக்க நிலைமையில் இருக்கும் பொழுது சில வினாடிகள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். மயக்கம் தெளிந்த போது ஆசிரியர் என்ன கூறுகின்றார் தெரியுமா? மரண படுக்கையிலிருந்து கேட்கின்றார்கள், மாணவனே, மினாவிலே ஜம்ராக்களுக்கு கல்லடிக்கும் பொழுது வாகனத்திலே ஏறி சென்று கல்லடிப்பது சிறந்ததா, நடையாக சென்று கல்லடிப்பது சிறந்ததா என கேட்கின்றார்கள். எந்த நிமிடம், அடுத்த நிமிடங்கள் அவருடைய மறுவாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், மர்மை வாழ்க்கை அவர்கள் கால் வைக்கப் போகின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த மரண படுக்கையில் இருந்து அவர்கள் கேட்கின்றார்கள், மினாவிலே கல்லடிக்கும் பொழுது வாகனத்தில் ஏறி சென்று கல்லடிப்பது சிறந்ததா அல்லது நடையாக சென்று அடிப்பது சிறந்ததா என கேட்கும் பொழுது மாணவர் கேட்கின்றார்கள், இந்த நேரத்திலுமா என கேட்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வினாடியிலே நான் அந்த மஸ்அலாவை தெளிவாக அறிந்துவிட்டு செல்வதும், அதே போன்று அதிலே நான் தீர்க்கமான ஒரு முடிவை நான் எழுதிவிட்டு போவதும் உலகத்திலே பின்னர் வரக்கூடியவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் என்று அந்த மரண படுக்கையிலே ஓரிரு வினாடிகளுக்கு அவர்கள் விட்டுக் கொடுக்காமல் இந்த நேரத்தை பயன்படுத்தினார்கள் என்றால், அதனால் தான் அவர்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பூத உடல், இந்த உடம்பு மரணித்து விட்டாலும் புகழ் உடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இதுதான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மில்லியன் ஹதீஸ்களை, 10 லட்சம் ஹதீஸ்களை தனது கரங்களால் எழுதியிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு எங்கே வாழ்க்கை? 10 லட்சம் ஹதீஸ்களை அவர்கள் எழுதினார்கள் என்றால் அதற்கு வாழ்ந்த வாழ்க்கை எங்கே? இந்த 10 லட்சம் ஹதீஸ்களை எழுவதற்கு கிடைத்த நேரம் எங்கிருந்து கிடைத்தது? அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நீங்கள் நன்றியுள்ளவர்களாக இருந்தால் நான் அதிகமாக தருவேன். நேரம் என்பது அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிக பெரும் கொடை. அந்த அருளுக்கு நிகராக மற்றொரு அருள் இல்லை. ஆகவே அவர்கள் அந்த அருளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா இன்னும் கொடுத்துக் கொண்டே இருந்தான். அவருடைய வாழ்க்கை இன்னும் இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை அப்படியே மூட்டிவிடப்படவில்லை. திறந்த புத்தகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் நாவுகள் அவருடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எத்தனை நாவுகள் அவர்களுக்கு ரஹ்மஹுல்லா என்ற வார்த்தையை கூறுகின்றது. அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிட்ட வேண்டும் என எத்தனை ஆயிரம் நாவுகள் அவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு இதையெல்லாம் அவர்கள் சாதித்ததன் மூலம் இந்த நிமிடங்கள் நாம் வீணாக கழித்து எம்மிடத்திலே மிகவும் அற்பமாக இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் தான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை ஒரு நிமிடம் நாங்கள் திரும்பி பார்ப்போம். அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் பார்ப்போம் என்றால், நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த நேரம் தான் எமது வாழ்க்கை என்றால், நாங்கள் நேரத்தை சிறிது சிறிதாக நாங்கள் வீணாக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், அல் ஃபரா ஹுசும்முன் காத்தில் என கூறுகின்றார்கள், ஓய்வு என்பது கொன்றுவிடக்கூடிய விஷம். இந்த விஷத்தை நாங்கள் தினம் தினம் பருகிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த விஷத்தை நாங்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றோம், பருகிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் எம்மை தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தற்கொலை மாத்திரம் செய்தால் பரவாயில்லை, எத்தனை பேரை நாங்கள் கொலை செய்து கொண்டிருக்கின்றோம். எம்மால் கொலை செய்யப்படக்கூடிய நேரங்கள் எவ்வளவு இருக்கின்றன, எமது வாழ்க்கை எவ்வாறு இருக்கின்றது. இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசம் இல்லை, பாதையில வீரர்களாக நாங்கள் சுற்றிக் கொண்டிருக்கின்றோம், அல்லது விளையாட்டு மைதானங்களிலே தேவையில்லாத விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். வீணான சந்திப்புகள் எந்த நன்மையும் உலகத்துக்கோ மறுமைக்கோ எந்த நன்மையும் பெற்றுத்தராத வீணான சந்திப்புகள், அந்த சந்திப்புகள் மூலமாக நாங்கள் பாவத்தை நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் கூறுவதாக இருந்தால், வீட்டிலே முடங்கி கிடக்கக்கூடிய பெண்களுடைய நேரம் எவ்வாறு கழிகின்றது என்பதையும் நாங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், அவர்கள் மெகா தொடர்களில் தான் அவருடைய காலம் கழிந்து கொண்டிருக்கின்றது, சினிமாவிலே காலம் கழிந்து கொண்டிருக்கின்றது. இன்று இரண்டு படி முன்னே வந்து வெப்சைட்டுகளிலே காலம் கழிந்து கொண்டிருக்கின்றது, பார்க்கக்கூடிய படங்கள் ஆபாசமான படங்களிலே அவர்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கியாமத்து நாளையிலே எமது முன்னோர்கள் சஹாபாக்கள், நாங்கள் போற்றக்கூடிய இமாம்கள் எல்லாம் தனது புகழோடு வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு புகழ் சேர்த்துக் கொடுத்த இந்த நேரத்தை நாங்கள் நரகத்துக்கு போவதற்கான படிக்கற்களாக, சருகும் படிக்கற்களாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை எப்பொழுது உணர்வோம் தெரியுமா? அன்றே நாள் ஜஹன்னம் முன்னே கொண்டு வரப்படும். அந்த நேரத்திலே யோமைய ததக்கருள் இன்சான், மனிதன் சிந்திப்பான், அந்த சிந்தனை அவனுக்கு எதற்கு, அந்த நேரத்தில் எதற்காக சிந்திக்கின்றான், எனது வாழ்க்கைக்கு நானும் ஏதாவது செய்திருக்க கூடாதா என எப்பொழுது சிந்திப்பான்? நரகம் தனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா அவனிடத்திலே இந்த நேரம் என்ற நியமத்துக்கு பதில் கூறு என கூறினால், அவனுக்கு முன்னால் அந்த நேரத்தில் அவன் நரகத்தை பார்த்து கூறுவான், யாழைத்தனிய கத்தம் துளி ஹயாத்து, எனது வாழ்க்கைக்கு நான் ஏதாவது செய்திருக்க கூடாதா என மனிதன் அந்த நேரத்திலே கேட்பான். அல்லாஹு தஆலா கியாமத்து நாளையிலே நாலு கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை கால்களை நகர்த்த முடியாது என கூறுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தஸூலு கதம அபதின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பைன், நாலு விடயங்களுக்கு மனிதன் பதில் கூறாத வரைக்கும் அவனுடைய கால்களை அகற்ற முடியாது, வைத்த இடத்தில் அப்படியே நிற்பான். அந்த நாலு விடயங்களும் என்ன? அன் ஷபாபிஹி ஃபீமா அபிலா, வாலிபத்தை எவ்வாறு தீர்த்துக்கு தீர்த்து விட்டாய் முதலாவது கேள்வி. வான் ஹயாத்துஹி ஃபீமா அஃப்னா, அவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு கழித்து விட்டாய். வான் இல்மிஹி மாதா அமில பிஹி, அந்த படித்த கல்விக்கு என்ன செய்தாய். சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தாய், அதை எவ்வாறு செலவு செய்தாய் என கேட்கப்படும். அங்கும் இரண்டு கேள்வி நேரத்தை பற்றியது, வாலிபத்தை பற்றி கேட்கப்படும், வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும். அந்த வாழ்க்கை என்பதும் வாலிபம் என்பதும் இரண்டு வார்த்தையிலே ஒத்த கருத்துள்ள சொல்லாக நேரம் காலத்தை பற்றி கேட்கப்படுகின்றான். அந்த காலத்துக்குரிய பதிலை சொல்லாத வரைக்கும் அவன் யாழைத்தனி கத்தம் துளி ஹயாத்தி, நரகத்தை பார்த்து பார்த்து வெதும்பி வெதும்பி கூறுவான், எனது வாழ்க்கைக்கு நானும் ஏதாவது செய்திருக்க கூடாதா என அந்த நரகத்தை பார்த்து போது கேட்பான். அந்த அதிர்ச்சியிலே அவன் பேசுவான், அந்த நேரத்திலே அவன் கூறுவான், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தரமாட்டாயா, நான் நல்லதை செய்வேன் என கூறுவான் மனிதன். எப்பொழுது இந்த நேரத்தை வீணாக்கி இந்த நேரத்துக்கு எந்த விதமான அக்கறையும் கொடுக்காமல் கரிசனை இல்லாமல் வாழ்ந்த மனிதன் அந்த நேரத்திலே கூறுவான், எமது சமூகம் சோம்பல் சமூகமாக, ஆற்ற முடியாத சமுதாயமாக, எதையும் இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன்? இந்த காலத்துடைய பெருமதி அவர்கள் உணராததன் காரணமாக. இதனால் தான் ஐரோப்பிய சமூகம், அமெரிக்க சமூகம், எம்முடைய எதிரிகள் என நாங்கள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய சமூகங்களின் உற்பத்தி பொருட்களை வாங்கக்கூடிய, அழித்து நாசம் செய்யக்கூடிய அவர்களுடைய சந்தை சரக்கு சரக்குகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்? உண்டு சுகம் கண்டவர்கள், உற்பத்தியிலே அக்கறை இல்லாதவர்கள். இந்த சமூகம் எவ்வாறு மற்றொரு ஒரு ஒரு எதிர்வரக்கூடிய நூற்றாண்டை இந்த சமூகம் வெல்லுமா என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், எதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல், யா அல்லாஹ் இயலாமை சோம்பல் இவற்றிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என கேட்டார்கள். ஆனால் அந்த இயலாமையும் சோம்பலும் தான் இன்று எமக்கு நாம் மிகவும் இறுக்கமாக போர்த்து கொண்டிருக்கக்கூடிய சுகமான போர்வையாக நமக்கு இருப்பது. இந்த சோம்பலும் இந்த உண்டு கழிக்கும் இந்த சுகமும் தான் எமக்கு போர்வையாக நாங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு ஒரு சமூகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. உலகத்துக்கு ஆற்ற வேண்டும், தனது சமூகத்துக்காக, தனக்காக, தனது குடும்பத்துக்காக இந்த உலகத்தை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வாழக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் என அல்லாஹு தஆலா இந்த முஸ்லிம் சமூகத்தை விரும்பினான். அழகான கவிதைகள். ஒரு கூட்டம் வாழ்ந்து விட்டு மரணித்து விட்டது, ஆனால் அவர்கள் மரணிக்கவில்லை. அவருடைய பண்புகள் எல்லாம் இன்று வரைக்கும் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றது, ஜடங்களாக, நடைப்பிணங்களாக, காலுள்ள பிணங்களாக போய் வந்து கொண்டிருக்கின்றது. துர்நாற்றம் மட்டும்தான் அந்த உடம்பில் இருந்து வீசாமல் இருக்கின்றது. பிணங்கள், நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என அந்த கவிதை யாரை பார்த்து கூறுகின்றது? எந்த சமூகத்துக்கு இது பொருத்தமாக இருக்கின்றது? கண்ணியமான சகோதரர்களே, வல் அஸ்ருடைய சமூகமே, வல் துஹா வெள்ளையிலுடைய சமூகமே, வல் ஃபஜ்ருடைய சமூகமே, இந்த வாக்கியம் எல்லாம் யாரை பார்த்து கூறப்பட்டது? அந்த ஐரோப்பிய சமூகம் அதை பின்பற்றுகின்றது. இந்த குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய நாம் அவற்றை எவ்வளவு இழிவாக நாங்கள் தள்ளிவிட்டோம். ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது புகழோடு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் மறுக்கவில்லை. ஆனால் புகழுக்காக அவன் வாழக்கூடாது. வாழும் பொழுது அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும். வாழ்ந்து மடிந்ததற்கு பின்னால் அவனுக்கு ஒரு புகழ் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். இதை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்பதற்கு எனக்கு எதிர்காலத்திலே ஒரு உண்மையான நாவை நீ வைத்து விடு என கூறியதற்கு தபரி, இப்னு கதீர் ரஹிமஹுமுல்லாஹ் போன்றவர்கள் என்ன கூறுகின்றார்கள்? வஜல்லி ஃபின்னாஸி திக்ரன் ஜமீலன் வஹுஸ்னன் பாக்கியன் ஃபீமன் யஜீஉ மினல் குருனி பாதி. எனக்கு பின்னால் வரக்கூடிய நூற்றாண்டுகளிலே என்னை பற்றிய ஒரு நல்ல செய்தி தொடர்ந்து கூறப்பட்டுக் கொண்டே இருக்கட்டுமே, இருக்க வேண்டும் என இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அதை எமக்கு முன்னிருந்து இமாம்கள் வாழ்ந்து காட்டி சென்றார்கள். அவர்கள் மரணித்து விட்டாலும் அவருடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அடுத்த நிமிடம் மரணித்து விட்டால் எத்தனை நாட்களுக்கு நாங்கள் கூறப்படுவோம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது பெயர் எத்தனை நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்கும்? மரணித்ததற்கு பின்னால் மனிதனை உணது நிலை என்ன? உன்னை பற்றி கூறக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ஒரு மனிதன் மரணித்து விட்டால் கேட்பார்களாம், மலாய்க்கமார்கள் கேட்பார்களாம், ஹலிஸ்தராஹ மின்ஹு துன்யா அமிஸ் ஹலிஸ்தராஹ மின துன்யா அவிஸ்தராஹத் மின்ஹு துன்யா. அந்த மையத்தை பார்த்து இவன் உலகத்திலிருந்து ஓய்வடைந்து செல்கின்றானா, அல்லது இவனுடைய தொல்லையிலிருந்து உலகம் விடுதலை அடைந்து விட்டதா, உலகத்தின் இந்த கஷ்டங்களிலிருந்து இந்த மனிதன் விடுதலை அடைந்து செல்கின்றானா, அல்லது உலகம் இவனுடைய தொல்லையிலிருந்து விடுதலை அடைந்ததா என கேட்பார்கள். நாங்கள் எமது மரணம் உலகம் போய்விட்டான், தொல்லை முடிந்து விட்டது என கூறக்கூடிய மரணமாக, இழிவான ஒரு மரணமாக எமது மரணம் இருக்க வேண்டுமா, அல்லது நாம் மரணிக்கும் பொழுது இவர் போய்விட்டாரே என்று ஏங்கக்கூடிய, ஆதங்கிக்கக்கூடிய ஒரு மரணமாக எங்களுடைய மரணம் இருக்க வேண்டுமா என்பதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, உலகம் எம்மை எல்லாம் திரும்பி பார்க்காமல் முன்னேறிக் கொண்டே இருக்கின்றது. நாம் எவ்வளவு பின்னே இருக்கின்றோம் என்பதை பற்றி இந்த உலகம் அலட்டிக் கொள்ளவில்லை. எந்த சமூகங்கள் எங்களை அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கின்றதோ, எந்த சமூகங்கள் எங்களை ஏதோ ஒரு விதத்தில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றதோ, அந்த சமூகம் அதனுடைய அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல நூற்றாண்டுகள் பின்னே சென்று கொண்டிருக்கின்றோம். ஏன்? எமக்கு பழைய ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்த உலகத்தை முஸ்லிம்கள் ஆண்டார்கள், இந்த உலகத்துடைய அறிவு கண்களை முஸ்லிம்கள் திறந்து விட்டார்கள் என்ற அந்த பழைய வரலாற்றை மாத்திரமே நாங்கள் கைப்பிடியாக, நடக்க முடியாதவன் எவ்வாறு தனக்கு தனது கைப்பிடியாக வைத்திருக்கின்றானோ, இன்று வரலாற்றை நாங்கள் இந்த உலகத்திலே முதுகெலும்போடு நடக்க முடியாத எமக்கு அந்த வரலாறு ஒரு கைப்பிடியாகத்தான் இருக்கின்றதே தவிர எமக்கென ஒரு வரலாறு நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் படைக்கவில்லை. உலகத்திலே நேரத்துடைய பெருமதியை அறிய முடியாதவர்களால் இந்த உலகத்தில் என்ன சாதனையை படைக்க முடியும்? உலகத்திலே திட்டங்கள் எல்லாம் நல்ல கொள்கைகளும் நல்ல லட்சியங்களையும் ஏனைய சமூகம் பகிர்ந்தெடுத்துக் கொண்டு விட்டன. நாங்கள் அவர்களுடைய சக்கைகளை நாங்கள் அசை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக இந்த சமூகம் நாளைய வரலாற்றிலே அனாதைகளாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாமும் நாளைய வரலாற்றிலே எமக்கென ஒரு இடம் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் இன்று நாங்கள் ஆரம்பித்து விட வேண்டும். நாளை என்று வரும் வரைக்கும் நாங்கள் பார்த்திருக்க கூடாது. இந்த நேரத்தை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? நேரத்தை பயன்படுத்துவது என்றால் எல்லோரும் பள்ளி வாயிலில் உட்கார்ந்து 24 மணித்தியாலும் இஃத்திகாஃபோடு இருக்க வேண்டும் என இஸ்லாம் கூறவில்லை. அல் குர்ஆன் மிக தெளிவாக கூறுகின்றது, வலிக்குல்லும் விஜஹத்துன் ஹுவ முவல்லிஹா. அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு துறையை வைத்திருக்கின்றான், அதை நாடி மனிதன் சென்று கொண்டிருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல்லும் முயஸ்ஸரும் லிமா குலிக்க லஹு. ஒவ்வொரு மனிதன் மிதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றானோ அந்த வழி அவனுக்கு இலகுவானதாக இருந்து கொண்டிருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் ஆலிமாக முடியாது, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே வைத்தியர்களாக முடியாது, உலகத்தில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக பொறியியலாளர்களாக மாற வேண்டும் என இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்ப்பது மடமை. அப்படியாக இருந்தால் ஒளிக்குள்ளும் விஜயத்துன் ஹுவமுவல்லிஹா, ஒவ்வொருவருக்கும் ஒரு துறை இருக்கும், அந்த துறையை அவன் நாடி சென்று கொண்டே இருப்பான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு சமூகம் வாழ வேண்டும் என்றால் எல்லா துறையிலும் அந்த சமூகம் தனது விரல்களை தனது கரங்களை பரப்பி இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக இருக்கும். எமக்கு வைத்தியர்கள் தேவை, அறிவாளிகள் தேவை, வழக்கறிஞர்கள் தேவை எமது சமூகத்துக்கு. இவ்வாறு இவர்கள் எல்லாம் தேவையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்களா என்பதை பற்றித்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது சமூகத்துக்கு தலைவர்கள் எக்கச்சக்கமாக இருப்பார்கள். 1000 தலைவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். எந்த தலைவரிடத்தில் இஸ்லாமியம் இருக்கின்றது அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்கின்றான். எல்லா துறையிலிருந்தும் மனிதர்கள் இஸ்லாத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எல்லோருமே ஒரே துறையை நாங்கள் பின்பற்றி போகக்கூடாது. ஆனால் கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு தவறு என்னவென்றால் எமது சமூகத்திலே நாங்கள் பாதையை சுற்றித் திரியக்கூடியவர்களை நாங்கள் பலரை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம், பெற்றோர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றாக வேண்டும். எவ்வாறு தெரியுமா? ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் தனது மகன் டாக்டராக வேண்டும் என தன் எதிர்பார்க்கின்றார்கள். எல்லோருடைய ஆசையும் மகன் சயின்ஸ் தான் படிக்க வேண்டும். எனக்கு தெரியும், எனது உறவினர்கள் ஒருவர் படிக்கும் பொழுது திறமையாக படித்தார். அவருடைய ஆளுமையும் ஆற்றலும் மன இயல்பும் கலைத்துறையைத்தான் நான் பின்பற்றுவேன் தொடர்வேன் என கூறும் பொழுது தந்தைக்கும் தாய்க்கும் தனது மகன் ஒரு டாக்டராக வேண்டும், அதிலே அந்த புகழிலே இவர்கள் கூதல் காய வேண்டும் என குளிர்காய நினைத்தார்கள். பலவந்தமாக அந்த மாணவனுடைய திசையை திருப்பி விட்டார்கள். இப்பொழுது ஒரு தனது விரும்பிய துறையிலே ஒரு நல்ல இடத்துக்கும் சென்று விட முடியாமல் டாக்டராகவும் முடியாமல் போய்விட்டார். இவ்வாறு அல்லாஹு தஆலா ஒளிக்குள்ளின் விஜயத்தின் ஹுவ முவல்லிஹா என வைத்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா தனது மன இயல்புக்கேற்ற மாதிரி தனது ஆற்றலுக்கேற்ற விதத்திலே ஒவ்வொரு துறையை வைத்திருக்கின்றான். நீங்கள் அந்த துறையை கண்டுபிடித்து பிள்ளைக்கு எந்த துறையில ஈடுபாடு கூடுதலாக இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்து அந்த துறையிலே நீங்கள் அனுப்பிவிட்டால் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவரை நீங்கள் உருவாக்கிவிட்டீர்கள். மாற்றமாக உங்களுடைய புகழுக்காகவும் உங்களுடைய ஆசைக்காகவும் ஒரு பிள்ளையை நீங்கள் வார்த்தெடுக்க நினைத்தால் எமது சமூகத்துக்கு இருக்கக்கூடிய 10 to 11 பாதை சுற்றியை நீங்கள் உருவாக்கி தருகின்றீர்கள். ஆகவே முதலிலே இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் குறிப்பாக படிக்கும் மாணவர்கள் இளம் பருவத்தை அடைந்து விட்டால் நான் யாராக போகின்றேன் என்ற அந்த இலக்கு இதுதான் என தெளிவாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எம்மில் பலர் வெளிநாடு செல்லும் பொழுது சிந்திக்கின்றார்கள், நான் எதற்கு போக வேண்டும், எனது தொழில் என்ன, வெளிநாட்டுக்கு போகும் பொழுது நான் டிரைவிங் பழகிவிட்டு டிரைவராக போவதா, அல்லது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் செய்துவிட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக போவதா, அல்லது ஒரு கடைக்கு போவதா என்று எப்பொழுது சிந்திக்கின்றார்கள். தொழிலுக்கு கால் வைக்கும் பொழுது நான் யாராக இருக்க வேண்டும் என சிந்திக்கின்றார்கள். வாழ்ந்த வாழ்க்கை இத்தனை வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே இலக்கங்கள் இல்லாத பூச்சியங்களாகவே சென்றிருக்கின்றது என்பதை பற்றி அவன் சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்திலே ஒரு சாதனையை புரிய வேண்டுமாக இருந்தால் அவன் ஆரம்பத்திலேயே நான் இவராகத்தான் வரப்போகின்றேன், எனது லட்சியம் இதுதான் என்பதை ஆரம்பத்திலே அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த கனியை அடைந்து கொள்வதற்காக அவருடைய அந்த சுவர்க்க அந்த லட்சியம் புரிய அவன் செல்வதற்கான பாதையை மிக தெளிவாக போட்டுக் கொள்ள வேண்டும். எம்மில் பலருக்கு பாதையே இல்லை, இன்னும் பலருக்கு பாதை இருக்கின்றது, பாதங்கள் நடப்பதற்கு தயாராக இல்லை. இவ்வாறு தான் எமது சமூகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது எமது லட்சியம் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக அந்த லட்சியத்தை அடையக்கூடிய வழி என்ன என்ற ஒரு திட்டம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த திட்டத்திலே ஒரு அறிஞர் கூறுகின்றார், ஒரு நீ வைத்தியனாக விரும்புகின்றாயா, அது உனது தொழில். நீ வழக்கறிஞனாக விரும்புகின்றாயா, அது உனது தொழில். வைத்தியத்தில் நீ சாதனை படைக்கின்றாயா, அது உனது லட்சியம். சட்டத்துறையிலே நீ சாதனை படைக்க விரும்புகின்றாயா, அது உனது லட்சியம். தொழிலுக்காக வாழாமல் லட்சியத்துக்காக வாழ வேண்டுமாக இருந்தால் ஒரு துறையை நாம் வாழ வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு ஆரம்பத்திலேயே எமது திட்டங்களை மிக நுணுக்கமாக நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் எதிர்பார்ப்புகளோடும் ஆசைகளோடும் எல்லோரும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தந்தையிடத்தில் கேட்டால், வளர்ந்து முதிர்ந்தவர்களிடத்திலே கேட்டால் கூறுவார்கள், நானும் டாக்டராக வேண்டும் என ஆசையோடு இருந்தேன், நானும் ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் நான் வளர்ந்தேன். இப்பொழுது என்ன செய்கின்றீர்கள், கடையில் இருக்கின்றேன் அல்லது சும்மா இருக்கின்றேன் என கூறுவார்கள். அந்த ஆசைகள் வெறும் ஆசைகளாகவே இருந்தன. அவர்களால் ஏன் டாக்டர்களாக முடியவில்லை, அவர்கள் அந்த ஆசையோடு விடா முயற்சி அவர்கள் சேர்த்துக் கொள்ளவில்லை. ஆசையுண்டு, லட்சியம் உண்டு, திட்டம் உண்டு, முயற்சி இல்லை என்றால் இந்த பயணம் சாத்தியமில்லை. அதே போன்று திட்டம் உண்டு, லட்சியம் உண்டு, திட்டம் உண்டு, முயற்சி உண்டு, ஆனால் அந்த முயற்சிக்கு குறுக்காக ஏதாவது தடைகள் வந்துவிட்டால் பின்வாங்கிவிட்டாலும் எமது இந்த சமூகம் முன்னேறப்போவதில்லை. இவை அனைத்தையும் கடந்து தான் நாங்கள் இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே நாங்கள் சாதனை படைத்த சமூகமாக இருப்பதை போன்று சாதனை படைக்கக்கூடிய சமூகமாக, இந்த உலகத்தை வாழ வைக்கக்கூடிய சமூகமாக நாங்கள் மாறுவதற்கு இவை அனைத்தும் நமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த எமது இந்த திட்டத்தை நாங்கள் எடுத்துச் செல்வதாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கும் பொழுது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு வாழ்க்கையை முறையை அவர் அமைத்துக் கொண்டு ஒரு திட்டத்திலே போகும் பொழுது பல தடைகள் வரும். அந்த தடையில் மிக முக்கியமான ஒரு தடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், வீணான கற்பனைகளும் ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பது. சிலருக்கு கனவுலகில் வாழ்வது நிஜமான உலகத்தில் வாழ்வதை விட விருப்பமானதாக இருக்கும். கனவுலகிலே நாங்கள் சுகத்தை காண்பதை விட நிஜ உலகிலே நாங்கள் போராடுவதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கும். அதுதான் எம்மை வாழ வைக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வெற்று ஆசைகளை பற்றி அல் குர்ஆன் கூறும் பொழுது, தர்ஹும் யாக்குலு வயத்தமத்தவ், அவர்களை விட்டு விடுங்கள், சாப்பிட்டுக் கொண்டு சுகம் கண்டு கொண்டிருக்கட்டும், இன்னும் அமலு ஃபஸௌஃபயலமூன், வீணான கற்பனைகள் ஆசைகள் அவர்களை தனது பாதையிலிருந்து மாற்றிவிடட்டும், விட்டுவிடுங்கள், பின்னர் அறிந்து கொள்வார்கள் என அல் குர்ஆன் கூறுகின்றது. ஆசை என்பது, கற்பனை என்பது கட்டாயம் இருக்க வேண்டும். கற்பனைகள் தான் இன்று சாதனைகளாக வந்திருக்கின்றன. ஆனால் அந்த ஆசைகளும் கற்பனைகளும் உயிரோட்டம் உள்ளதாக, அதற்கு நிழலாக முயற்சி இருக்குமாக இருந்தால் அந்த ஆசைகளையும் கற்பனைகளையும் நாங்கள் வரவேற்க முடியும். மாற்றமாக நிழலே இல்லாத அந்த ஆசைகளும் கற்பனைகளும் எமது வாழ்க்கை வடிவமைக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள், நஷ்டத்தை உணர்ந்து கொள்வார்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அதே போன்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவன் வீணான ஆசைகளை வளர்த்துக் கொண்டிருந்தால் அவன் செயலை குலைத்துக் கொண்டே இருப்பான் என ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே லட்சியமாக லட்சிய பாதையிலே நடக்கக்கூடியவனுக்கு பயணிக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடாதது வீணான கற்பனைகள். அடுத்ததாக தீய நண்பர்கள் இருக்கக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, தீய நண்பர்களை பார்த்து நாங்கள் கூறும் பொழுது நாங்கள் நினைக்கின்றோம் எம்மோடு இருக்கக்கூடியவர்கள் நான் சிறந்தவன், என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் என நாம் நினைக்கலாம். அவ்வாறு அல்ல. எம்மோடு நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய மனிதர்களில் எத்தனை பேர் எம்முடைய நிமிடங்களை எமக்கு தெரியாமல் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள், வீணான பேச்சிலே அவர்கள் காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள், எந்த விதமான நன்மையும் பயக்காத வீணான உரையாடல்கள் எத்தனை நிமிடங்கள் எல்லாம் நாங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் கொலையாளிகள். நாம் எமது காலத்தை நாங்களே வீணாக்கிக் கொண்டிருக்கால் நாங்கள் தற்கொலை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தை வழி நடத்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த காலத்தை பற்றி சத்தியம் செய்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை சுமந்த இந்த சமூகம் நேரத்தை பற்றி கூறுகின்றார்கள், பெருமையாக கூறுகின்றார்கள், சொன்னால் சொன்ன நேரத்தில் வருவார்கள் என்று அவர்களை குறிக்கொள்கின்றோம். சமூகம் யார் அவர்களா நாம்? வல்துஹா வல்லைலுடைய சமூகம் யார் அவர்களா நாமா? நாம் ஒரு பயணத்தை நாங்கள் தயார் செய்கின்றோம் என்றால் அந்த பயணத்துக்கு உதாரணமாக 4 மணிக்கு எல்லோரும் வரவேண்டும் என்றால் 4 மணிக்கு வந்திருப்பார்கள். 20 விதமானவர்கள் அவர்கள் 5 மணிக்கு அவரிடத்தில் இந்த ஆடையை நான் உடுத்து பார்த்தேன் இது சரிவர இல்லாத நேரத்துக்கு வருவதற்காக ஒரு நோயாளியை சந்திப்பதை விட்டு வந்திருப்பார்கள், ஒரு 2 தொழுகை தொழுவதற்குரிய டைமை அவர்கள் ஒதுக்கிவிட்டு வந்திருப்பார்கள். எத்தனை நன்மைக்குரிய நேரங்களை அவர்கள் விட்டு வந்தார்கள். இவர்கள் கொலையாளிகளா இல்லையா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். நாளையிலே எம்மிடத்தில் அவர்கள் பதில் சொல்வார்களா? இல்லை. அப்படியாக இருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், எமது நேரத்தை கொலை செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அரை மணி நேரம் தானே எமது வாழ்க்கையிலே சாதாரணமாக கழியக்கூடிய நேரம். அரை மணி தியாலம் என்ன, பல மாதங்களையே வருடங்களையே கழித்து விட்டோம். இப்பொழுது மலத்திலே குளித்தவனுக்கு காற்று போவது என்பது அது ஒரு வாடை அல்ல. அந்த அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். ஐரோப்பியம் டைம் மேனேஜ்மெண்ட் என கூறுகின்றார்கள், நேரத்தை அவர்கள் நிர்வகிக்கின்றார்கள். நேரத்தை நாங்கள் பொழுதுபோக்கு, உங்களுடைய பொழுதுபோக்கு என எங்களிடத்திலே கேட்பார்கள். ஏன் நாங்கள் பொழுதை போக்கி பழகியவர்கள், அந்த பொழுதிலே நாங்கள் எதையும் அதனால் பொழுது போக்கு தேவைப்படுகிறது. அவர்களுக்கு போக்குவதற்கு பொழுது இல்லாமல் இருக்கிறது. இரண்டு சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், நாம் பொழுதை போக்குகிறோம், அவர்களுக்கு பொழுது போதாமல் இருக்கின்றது. அதனால் அவர்கள் சாதனையை படைக்கிறார்கள், நாம் அவர்கள் சாதனை நிலையில் வாழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, அரை மணி தியானம் அல்லது 10 நிமிடம் தானே என கூறுகின்றோமே, இந்த 10 நிமிடத்துடைய பெருமதியை நாங்கள் எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும்? ஒரு 10 நிமிடத்திலே நாம் என்பதை 20 முறை நாங்கள் கூற முடியுமாக இருந்தால், 10 நிமிடத்தில் இதை நாங்கள் 20 நிமிடம் நாங்கள் கூற முடியுமாக இருந்தால், நாங்கள் ஒரு வருடத்துக்கு 13,000 முறை நாங்கள் அதை கூறியவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு எத்தனை நன்மை! ஒரு சுபஹானல்லாஹ்வுக்கு எமக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படுகின்றது என்றால், அந்த 10 நிமிடத்தில் ஒரு நாளிலே நாங்கள் தொடராக நாங்கள் இவ்வாறு கழித்தோம் என்றால் சொர்க்கத்தில் எத்தனை மரங்கள் எமக்கு நட்டப்படுகின்றன, இவை அனைத்தையும் நாங்கள் இழக்கின்றோமே. பத்து நிமிடங்கள், அதே போன்று ஒரு நாள் பத்து நிமிடங்கள் ஒருவன் சாதாரணமாக குர்ஆன் ஓதி வருவான் என்றால் ஒரு நாளைக்கு இரண்டு மாதங்களிலே அவன் குர்ஆனை ஓத முடியாது. ஒரு நாளைக்கு ஒருவன் ஒரு ஆயத்தை மனனம் செய்கின்றான் என்றால் சாதாரணமாக எட்டு வருடங்களிலே அவன் குர்ஆனை மனனம் செய்து முடிக்க முடியும். எத்தனை பத்து நிமிடங்களை நாங்கள் கழித்திருக்கின்றோம், எத்தனை பத்து நிமிடங்கள் எமது கையிலிருந்து நழுவி சென்றிருக்கின்றன. இவற்றை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் நேரத்தை வளரும் குழந்தைகளுக்கு நேரத்தின் பெருமையை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த நிமிடம் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நேரத்தை பயன்படுத்துவதற்கு. இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உடனடியாக நீங்கள் செயல்பட வேண்டும் என கூறவில்லை. மனதிலே ஒரு எண்ணம் தோன்ற வேண்டும், அது வளர வேண்டும். ஒரு மூணு மாதத்திலே உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாடு வந்துவிட வேண்டும். அதற்கு பின்னால் ஒரு ஆறு மாதமாக பொழுது அப்துல்லா கரெக்டானவர், டைமிலே கரெக்டானவர், அவரோடு நாங்கள் விளையாட முடியாது என்ற சிந்தனையை மற்ற விடத்திலே நீங்கள் ஆறு மாதத்திலே தோற்றுவித்தீர்கள் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக அந்த இமாம்களுடைய வாழ்க்கையோடு வந்துவிட முடியாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக சரி மாறிவிடும். அல்லாஹு தஆலா மனிதனை மரண வேளை வரும் வரைக்கும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான். மரணத்தின் பொழுது உலகத்திலே மனிதன் வாழும் பொழுது இன்னும் ஒரு மாடி வேண்டும் என வாழ்ந்தவன், இன்னும் எனது சொத்துக்களை பெருக்க வேண்டும் என வாழ்ந்தவன், ஒரு கடையா இருக்கின்றது இன்னும் இரண்டு கடைகள் வேண்டும் என வாழ்ந்தவன், ஆசைகளை எல்லாம் சுதந்திரமாக கட்டவிழ்த்து விட்டவன் மரணத்தின் பொழுது என்ன கேட்பான்? மரணத்தின் பொழுது மனிதன் கேட்கக்கூடியது லௌல அஹர்தனி இலா அஜலின் கரீப், யாவா இன்னும் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்த கூடாதா என மரணத்தின் பொழுது அவன் கேட்கக்கூடியது அல்லாஹ்வுடைய நேரம் என்ற நியமத்தை தான். வஹீல பைனஹும் வ பைனமா யஸ்தஹூன், அவர்களுக்கும் அவருடைய ஆசைக்கும் மத்தியிலே திரை விழுந்துவிடும், மரணம் வந்துவிடும். எமக்கு இருக்கக்கூடிய அந்த கடைசி ஆசை என்பது எமக்கு நிராசையாக போய்விடக் கூடாது என்றால் இன்று எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக இந்த உலகத்திலே நாமும் சாதனையை படைக்கக்கூடிய சமூகமாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபிக் செய்வானாக. வ ஆகிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.